ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय।
ॐ नमो भगवते वासुदेवाय।
ॐ नमो भगवते वासुदेवाय।
ॐ नमो भगवते
वासुदेवाय। श्रीमद् भागवत गीता एज इट इज उन्माय उरुविल ट्रांसलेशन एंड कमेंट्री बाय हिज डिवाइन ग्रेस एसी भक्तिवेदांत स्वामी प्रभुपाद।
பகவத்கீதை உண்மை உறவில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்.
சாப்டர் 10 டெக்ஸ்ட் 31
பத்தாவது அத்தியாயம் 31வது பதம்.
பவன பவதாமஸ்மி ராம சஸ்திர பிரதாமஹம் ஜஷாணாம் அகரஷ்சாஸ்மி Shotasam asmi jahnavi. Of purifiers I am the wind, of the wielders of weapons I am Rama, of fishes I am the shark, and of flowing rivers I am the Ganges. Purport. Of all the aquatics, the shark is one of the biggest and is certainly the most dangerous to man. Thus, the shark represents Krishna.
Tuimaipaduthuvavattil நான் வாயு, ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன், மீன்களிலே நான் மகர மீன், பாயும் நதிகளிலே நான் கங்கை. பொருளுரை: மகர மீன் நீர்வாழினங்களில் மிகப்பெரியதும் நிச்சயமாக மனிதனுக்கு மிகவும் அபாயகரமானதுமாகும். எனவே மகர மீன் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும்.
So we have just read one verse from Srimad Bhagavad Gita.
ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு பதம் இப்ப படிச்சிருக்கோம்.
You're looking for the verse. It's chapter 10, text 31. You're looking for that?
Pattavad adhyayam, 31avad padam.
Bhagavad Gita is the communication of the Supreme Personality of Godhead to all of us.
Bhagavad Gita endradhu Paramapurusha Bhagavan namma ellarodiyum thodarbu kolradhukkana oru vali.
To understand Paramapurusha Bhagavan is very difficult for us.
Paramapurusha Bhagavane purindu kolradhu namakku megavum kadinamanadhu,
because he is unlimitedly great and our intelligence is minuscule.
Yena avar alavatra nilayile miga uyarndavara irkar, nama megavum alavile kurainthavargala irukkom.
He is infinite and we are infinitesimal.
Avar alavatravara irkar, nama alavile miga kurainthavargala irukkom.
Throughout the ages there have been atheists and theists.
பல யுகங்கள நாஸ்திகர்களும் ஆஸ்திகர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க.
Atheists deny the existence of God.
நாஸ்திகர்கள் கடவுள் இருக்கறதை மறுத்துட்டு இருக்காங்க.
And theists accept that beyond everything which we can empirically perceive there is the supreme spiritual power.
ஆனா ஆஸ்திகர்களோ நம்ம புலன்களால் அறியப்படக்கூடிய அறியப்படக்கூடியவர்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு முழுமத கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் என்றதை ஏத்துட்டு இருக்காங்க.
There are various gradations of theism.
அந்த ஆஸ்திகத்துல பல்வேறு நிலைகள் இருக்கு.
In this chapter of Bhagavad Gita, Krishna describes how he can be perceived in everything that is great in this world.
இந்த பகவத்கீதையினுடைய இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்தவைகள் எல்லாற்றின் மூலமும் அவரை எப்படி நாம் உணரலாம் என்றதை விளக்குறார்.
So this verse which I just read that opens pavatam pavanam asmi, of purifiers I am the wind.
இப்போ நாம படிச்ச இந்த பதத்தில் தூய்மைப்படுத்துபவற்றில் நான் காற்றாக இருக்கிறேன் என்றார்.
So here on the roof we are experiencing the wind.
இப்ப இந்த மொட்டை மாடியில உட்கார்ந்து நம்ம காற்றை உணர்ந்துட்டு இருக்கோம்.
That is a representation of Krishna.
அது கிருஷ்ணருடைய பிரதிநிதியா இருக்கு.
Similarly, Krishna says in Bhagavad Gita, Prabhasmi Shashi Surya Yoho, I am the light of the sun and the moon.
அதே போலவே கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், நானே சூரியனும் நிலவுமா இருக்கின்றார்.
So these are phenomena which everyone can experience.
இந்த அனுபவங்களை எல்லாருமே அனுபவிக்க முடியும்.
The light of the sun and the moon and the wind.
சூரிய சந்திரனுடைய ஒளி காற்று இவைகள் எல்லாத்தையும்.
And this is God.
அதுதான் கடவுள்.
But this is not the complete understanding of God.
ஆனா கடவுளை இத முழுமையா புரிந்து கொண்ட நிலைன்றது கிடையாது.
There are many people who appreciate, oh, the moon shine, that is God. The sun shine, that is God. The wind, that is God.
நிறைய மக்கள் நிலவு ஒளியை பார்த்து அதுதான் கடவுள், சூரிய ஒளியை பார்த்து அதுதான் கடவுள், காற்றை பார்த்து இதுதான் கடவுள் அப்படின்னு பாராட்டுறாங்க.
So, seeing God in nature, that is a beginning to appreciate that beyond our tiny existence, there is a far greater power.
ஆரம்ப நிலையில இந்த இயற்கையை பார்த்து அதை பாராட்டுறது மூலமா நம்ம மிகவும் சிறிய அளவில் இருந்து கடவுளை பாராட்டக்கூடிய ஒரு நிலையா இருக்கு.
And many people, their God realization stops there.
பல மக்கள் கடவுளை பற்றின உணரக்கூடிய அந்த நிலையானது அதோடவே நின்று போயிடுது.
They are quite comfortable to say that yes, we accept there is God.
நான் கடவுள் இருக்கிறதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோடவே அவங்க சௌகரியமா இருந்துக்கிறாங்க.
And if you ask, well, what do you understand by God?
நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கடவுள்னா என்ன, நீங்க கடவுளை பத்தி என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
they will say, well, God is the sky and the moon and the sun and the wind and God is everything and everywhere.
அவங்க சொல்லுவாங்க கடவுள்ன்றவர் ஆகாயம், கடவுள்ன்றவர் சூரியன், சந்திரன், காற்று, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார்.
And that for them is God realization.
அவங்களுக்கு அதுதான் கடவுளை உணர்ந்த நிலை.
However, at the end of this chapter of Bhagavad Gita,
எப்படி இருந்தாலும் பகவத் கீதையின் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில
கிருஷ்ணர் says that actually there's no need to go on discussing this more and more, how he, Krishna, the Supreme Lord, is represented in nature.
மேலும் மேலும் இதை பற்றி, அதாவது இந்த இயற்கையில சிறந்தவைகள் எல்லாம் எப்படி அவர் அவரை பிரதிநிதிக்க கூடியதா இருக்கு அப்படின்றத மேலும் அதிகமா விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார்.
Krishna says, what will we get from kim gyatena tava, what will you understand by all this?
Krishna சொல்றார், இத எல்லாத்தையும் புரிந்து கொள்றது மூலமா நீ என்ன அடைய போற?
Krishna says, you think that this you can see me represented in nature, but actually this whole universe, ekangshena stito jagat, just with one spark of my, with a tiny spark of my greatness, I maintain the whole universe.
Ar solrar inda enna pradhanidhikka koodiya inda yerkaindrathu adha patti solradhukena irukku, inda motta prapanjavume என்னுடைய சக்திகளுடைய ஒரு சிறு அம்சமே அப்படின்றார்.
In other words, to see God as nature is a beginning.
இன்னொரு விதத்துல கடவுளை இயற்கையா இயற்கை மூலமா பார்க்கறதுன்றது ஆரம்ப நிலையா இருக்கலாம்.
But it is only a very primary stage of God realization.
ஆனா கடவுளை உணர்றதுன்றதுல மிக மிக ஆரம்ப நிலை அது.
We can say, yes, the wind is God, and Krishna himself says the wind represents him.
நாம சொல்லலாம் காற்று தான் கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு, கிருஷ்ணரே அவர் சொல்றார் காற்று வந்து என்ன பிரதிநிதிக்குதுன்னு.
But these are all Krishna's vibhutis or manifestations of his opulence.
இது எல்லாமே கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு.
Krishna himself creates, maintains and destroys millions of universes in his sleep.
Krishna avarude urakkathile pala kodi kanakana prapanjangalai padaithu adu alichittirkar.
From the body of Mahavishnu come, while Mahavishnu is in yoga nidra, millions of universes emanate.
Mahavishnu yoga nidrayil irukkumbodhu pala kodi kanakana prapanjangal உருவாக்கப்படுது.
So to see God in nature, that is primary, but we should understand how great is he of whom this nature is a representation.
கடவுளே இந்த இயற்கை பிரதிநிதிக்கிறத வச்சு உணர்றதுன்றது ஆரம்ப நிலையா இருந்தாலும், ஆனா யாரை பிரதிநிதிக்கிறோம் இந்த இயற்கை, அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பார் என்றதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கணும்.
So in Bhagavad Gita, Krishna establishes that he is the supreme personality of Godhead.
பகவத் கீதையில அதனால கிருஷ்ணர் அவரே பரமபுருஷ பகவான்ன்றதை நிலைநாட்டுறார்.
Simply to understand God as nature is kindergarten theology.
இப்ப வெறுமனே கடவுளை வந்து இயற்கையோட பார்த்து இயற்கை மூலமா இதுதான் கடவுள்ன்றத உணர்றதுன்றது ஒரு சிறு குழந்தைகள் நிலையில, விளையாட்டு பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய குழந்தைகளோட நிலை மாதிரி அது.
We have to understand Krishna the supreme person.
கிருஷ்ணரே உச்ச நபர் அப்படின்றத புரிந்து கொள்ள முயற்சிக்கணும் நம்ம.
Mostly people are very comfortable with thinking God is the wind, but they don't like to think of him as the person who sends the wind.
அதிகபட்சமான மக்கள் கடவுளை காற்றா பாக்குறாங்க, ஆனா அந்த காற்றை அனுப்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல.
Because Krishna, at the end of Bhagavad Gita, he gives us an ultimatum.
ஏனா கிருஷ்ணர் பகவத் கீதையினுடைய இறுதியில அவர்தான் எல்லாத்துக்கும் இறுதியானவர் என்றது விளக்குறார்.
சர்வதமான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ. Give up all our other ideas and just take shelter in him only.
வேற எல்லா விதமான கருத்துக்களையும் விட்டொழித்து அவரிடத்துல மட்டுமே தஞ்சம் அடையணும்ன்றார்.
So in material existence we have independent plans to enjoy separately from Krishna.
இந்த பௌதிக இருப்பில் கிருஷ்ணர் இல்லாம தனித்து அனுபவிக்கணும்ன்ற அந்த சுதந்திரமான திட்டம் நம்மகிட்ட இருக்கு.
We think, why should I submit myself to any superior power?
ஏ என்னை விட உயர்ந்த ஒரு சக்திக்கு நான் என்ன அர்ப்பணிச்சு கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
We like to think, yes, there is a supreme power, but we don't like to think that the supreme power is a person that we have to submit to.
நாம நினைக்கிறோம் நம்ம விட உயர்ந்த சக்தி இருக்கு, ஆனா அந்த உயர்ந்த சக்தின்றது ஒரு நபர், அவர்கிட்ட நம்மள சரணடைய வைக்கணும்ன்றத நம்ம நினைக்கிறது இல்ல.
Therefore we like to see God as the wind only.
அதனாலதான் கடவுளை வெறும் காற்றா மட்டுமே பார்க்க விரும்புறோம்.
Because the wind we can enjoy.
ஏனா காற்றை நம்மால அனுபவிக்க முடியுது.
But we don't have to submit to the wind.
ஆனா காற்றிட்ட தன்னை ஒப்படைச்சுக்க நம்ம விரும்புறது இல்ல.
But we have to submit to Krishna. He's a person and he has orders for us.
ஆனா நம்ம கிருஷ்ணர் இடத்துல நம்மள ஒப்படைத்துக் கொள்ளணும். அவருக்கு இந்த காற்று வந்து பிரதிநிதிக்குது, அது மட்டும் இல்ல அவர் நமக்கு கட்டளை இடுறார்.
But actually if we do submit to Krishna, we will find that that is very pleasant.
உண்மையிலே நம்ம கிருஷ்ணர் இடத்துல நம்மள ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதுல மிகப்பெரும் திருப்தி இருக்குன்றத உணரலாம்.
If we don't submit to Krishna, then we have to get born and die again and again.
அப்படி நம்ம கிருஷ்ணர் இடத்துல நம்மள ஒப்படைத்துக் கொள்ளலன்னும் போது மறுபடியும் நம்ம பிறந்து பிறந்து இறந்துட்டு இருக்கணும்.
புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரை சயனம். This is what we get for not surrendering to Krishna.
கிருஷ்ணர்ட்ட சரணடையாம இருக்கிறது மூலமா திரும்ப 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 இந்த உலகத்துல பிறந்த பிறந்த இறந்துட்டு இருக்கணும்.
So in Bhagavad Gita, Krishna establishes that he is the supreme person.
அதனால கிருஷ்ணர் பகவத் கீதையில அவரே பரமபுருஷ பகவான்றத நிலைநாட்டுறார்.
And he criticizes those who do not accept him as the supreme person.
அது மட்டும் இல்ல, யார் ஒருத்தர் அவங்க அவரை வந்து முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளலையோ அவங்கள குற்றம் காண்றார். அவங்க கிட்ட குற்றம் அவங்கள குற்றம் செலுத்துறாரு அவங்களுக்கு.
அவஜானந்தி மாம் மூடா மானுஷிங் தனமாஸ்ரிதம் பரம் பாவஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். Krishna says that people who think that I'm just some ordinary human being without recognizing that I am the supreme person, such people are fools.
மக்கள் நான் முழுமுதற் கடவுள் இல்லை அப்படின்றத யார் ஒருத்தர் நான் முழுமுதற் கடவுள் என்றத உணரலையோ, என்ன ஒரு சாதாரண நபர் யார் நினைக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரும் முட்டாள்கள் அப்படின்றார்.
So this may seem like a very harsh criticism.
இது ரொம்ப கடுமையான வார்த்தைகளா நமக்கு தோணலாம்.
But actually if we don't accept Krishna as he presents himself in Bhagavad Gita, then we have to accept a very harsh situation.
உண்மையிலே கிருஷ்ணர் பகவத்கீதையில எப்படி அவரை பிரதிநிதிக்கிறாரோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னும் போது உண்மையிலேயே நம்ம கடுமையான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும்.
It is a fact, as Krishna kindly points out in Bhagavad Gita, that we are suffering in this material world, janma mrityu jara vyadhi dukkha, the misery of repeated birth, death, old age and disease.
நம்ம பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற துன்பத்தால துன்பப்பட்டு இருக்கோம், துன்பங்களால கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் பகவத்கீதையில குறிப்பிடுறார். அதுதான் உண்மை.
And it is also a fact that we don't have to suffer birth, death, old age and disease.
அது மட்டும் இல்ல, பிறப்பு இறப்பு முதுமை என்ற அந்த பிரச்சனைகளால நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதையும் சொல்றார்.
And it is Krishna's great kindness that he comes to this world and speaks Bhagavad Gita.
கிருஷ்ணர் கருணையோட இந்த உலகத்துக்கு வந்து பகவத்கீதையை உபதேசிக்கிறார்.
To teach us how we can be free from the sufferings of material existence.
எப்படி இந்த பௌதிக இருப்பின்ற அந்த துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறார்.
But we have to make some change in our outlook.
ஆனா நம்மளுடைய பார்வையில நம்மளுடைய கோணத்துல நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும்.
In this material world, in material existence, we are trying to enjoy ourselves.
இந்த பௌதிக உலகத்துல நம்ம எல்லாரும் நம்ம அனுபவிக்கணும்னு தான் விரும்புறோம்.
In the fading light on that open piece of land in front of this building, the young boys are playing cricket.
இப்போ இருள் சூழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த கட்டிடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இங்க கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க.
You may think, well, what's that got to do with the spiritual discourse?
இப்ப நீங்க நினைக்கலாம், என்ன இது நம்மளுடைய ஆன்மீக உபன்யாசத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு.
We're talking about Bhagavad Gita. Why are we going to talk about cricket now?
நம்ம இப்ப பகவத்கீதையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் கிரிக்கெட் பத்தி பேசணும்?
Well, that demonstrates the point that I just made.
இப்ப நான் சொன்ன அந்த கருத்து அது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்காது.
It may seem the boys are playing cricket, it's a very innocent thing to do.
இப்ப அது எப்படி இருக்குன்னா, பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அது அப்பாவித்தனமா அறியாமையில அவங்க செய்யறாங்க.
But actually it is blameworthy.
அது உண்மையிலே அது குற்றம் சாட்ட வேண்டியதுதான்.
Yeah, it's not a grossly sinful activity.
அது வந்து வெளிப்படையா பெரிய குற்ற செயல் கிடையாது.
But they are enjoying themselves.
ஆனா அது அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க.
You may think, well, that's nice that children enjoy themselves.
அவங்க நினைக்கிறோம் அவங்க சின்ன பசங்க அவங்க அனுபவிக்கட்டுமே அப்படின்னு.
But the whole attitude that I will enjoy myself means that it is rebellion against Krishna.
ஆனா நான் அனுபவிப்பேன் அப்படின்ற அந்த மனப்பான்மையானது கிருஷ்ணருடைய கருத்துக்கு மாறுபட்டதா இருக்கு.
We are meant for Krishna's enjoyment.
நம்ம கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக இருக்கும்.
We are all servants of Krishna.
நாம எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவகர்கள்.
If we serve Krishna, we become happy.
நாம கிருஷ்ணருக்கு சேவை புரிஞ்சனா நாம சந்தோஷமா இருப்போம்.
Just like the finger is meant for serving the rest of the hand.
எப்படி இந்த ஒரு விரலானது கையோட மற்ற பகுதிகளுக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கும், அது மாதிரி
the finger is healthy and is properly functioning if it's serving, cooperating with the other fingers to do the processes which the hand does, and in this way serves the whole body.
இந்த விரலானது இந்த கையில இருக்கக்கூடிய மற்ற விரல்களோட ஒத்துழைச்சு அதுக்கான செயல்களில் ஈடுபடுது அப்படின்னும் போது, அப்ப இந்த விரலும் அதுக்கான ஆரோக்கியம் அதனுடைய முழுமையான செயல்களில் ஈடுபட முடியும்.
If that finger becomes disconnected from the hand, then it can no longer have any useful function.
அந்த விரலானது இந்த கையில இருந்து எப்போ சுதந்திரமா நான் தனிச்சு இருக்கணும்னு விரும்புதோ, அப்போ அந்த விரலானது சுதந்திரமா முறையா எந்த ஒரு பிரயோஜனமான செயலையும் ஈடுபட முடியாது.
Analogously, we are part of the Supreme Whole. We are meant for serving the Supreme Whole.
ஆனா உண்மையிலே நம்ம எல்லாருமே முழுமுதற் கடவுளுடைய ஒரு அம்சம், அவருக்கு சேவை செய்யறதுக்காக தான் இருக்கும்.
Actually, Krishna is not dependent on us.
உண்மையிலே கிருஷ்ணர் நம்மளை சார்ந்து இருக்கிறவர் அல்ல.
But we require to be connected with him for our own well-being.
ஆனா நம்மளுடைய நலனுக்காக நாம அவரோட தொடர்புல இருக்க வேண்டியது இருக்கு.
So in material consciousness, we cultivate the consciousness that we shall enjoy ourselves separately from Krishna.
பௌதிக உணர்வு அப்படின்னு வரும்போது கிருஷ்ணரை விட்டு தனித்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற உணர்வில் இருக்கும்.
And that's going on in 84 lakh species of life.
அந்த மாதிரியான உணர்வானது 84 லட்சம் வகையான உயிர்வாளிகள் இடத்துல அது இருந்துட்டு தான் இருக்கு.
That is why children should be trained from the very beginning to understand that we are meant for serving Krishna.
அதனாலதான் குழந்தைகள் சிறு வயதிலிருந்து நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கும் அப்படின்றதுல பயிற்சி அளிக்கப்படணும் அவங்களுக்கு.
கௌமார ஆச்சரத் பிராக்யோ தர்மான் பகவதானி ஹர் துர்லபம் மனுஷம் ஜன்ம ததப்ய த்ருவம் அர்த்ததம். This is stated by Prahlad.
Prahladar inda karatha solrar.
His father was surprised that why a young boy, why are you interested in all this dharma? You should be a big asura like me.
Avare appa romba aacharyapetta paakra. ஏ சின்ன பையனா நீ வந்து இந்த தர்மத்தை பத்தி எல்லாம் அதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்க, என்ன மாதிரி பெரிய ஒரு அசுரனா நீ இருக்கலாமே.
But Prahlad taught that this human life is very rare.
ஆனா பிரலாதர் என்ன சொன்னார், இந்த மனித பிறவியானது ரொம்ப அரிதானது.
We get many many lives.
நமக்கு பல பல பிறவிகள் கிடைச்சிருக்கு.
Dog, cat, monkey, chicken, so on, so many lives.
நாய்களாகவும் பண்டுகளாகவும் பூனைகளாகவும் கோழியாகவும் இந்த மாதிரி பல பிறவிகளை நம்ம எடுத்திருக்கோம்.
Only in the human life can we understand who we are and what is our relationship with God.
ஆனா இந்த மனித பிறவியில மட்டும்தான் நம்ம யார், கடவுளுடனான நம்மளுடைய உறவு என்ன அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும்.
Therefore, from the very beginning of life, we should cultivate this understanding.
அதனாலதான் நம்ம வாழ்க்கையுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வளர்த்துக் கொள்ளணும்.
We may say, well, let the young boys play.
நம்ம சொல்லலாம், சின்ன பசங்க தானே விளையாண்டுட்டு போலாமே.
When they're 99 years old, then you can teach them about bhakti.
99 வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பக்தியை நம்ம சொல்லி கொடுக்கலாமே.
But there's no guarantee that they'll live to 99.
ஆனா யார் உத்தரவாதம் கொடுக்கிறது அவங்க 99 வருஷம் வாழ்வாங்க அப்படின்றதுக்கு?
There's no guarantee they'll even live to see the sunrise tomorrow.
நாளைக்கு சூரிய உதயத்தை பார்ப்பாங்களான்றதுக்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு.
Therefore, from the very beginning of life, they should be taught what is Bhagavad Dharma, our relationship with Krishna.
அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பத்தில் இருந்தே பாகவத தர்மத்தை உபதேசிக்கப்படணும், நம்ம கிருஷ்ணருடனான உறவு என்ன அப்படின்றது.
So this is the message of Bhagavad Gita. This is the ultimate message.
இதுதான் பகவத் கீதனுடைய இறுதி செய்தி.
Manmana bhava mad bhakto. Krishna says, think of me, be my devotee.
கிருஷ்ணர் சொல்றார், என்ன பெற்ற நினைவிலே இரு, என்னுடைய பக்தனாகு.
Madhyaji, mang namaskaru, worship me, offer respect to me.
என்னை வழிபடு, எனக்கு உன்னுடைய வந்தனைகளை செலுத்து.
And if we do that, then we will go to Krishna. Mamai vaishasi satyangte pratijane priyosime.
இப்ப நம்ம அதை செய்தோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ண இடத்துல போய் சேருவோம்.
So this is Krishna's ultimate advice.
இதுதான் கிருஷ்ணருடைய இறுதி அறிவுரை.
Because we are accustomed to thinking in terms of our own sensual pleasure, then it may be difficult for us to accept this message.
நம்ம நம்மளுடைய புலன் இன்பத்தில் ஈடுபாடு கொண்டதில் ரொம்ப பழக்கப்பட்டு போயிருக்கிறதுனால நம்ம இந்த அறிவுரைக்கு ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கலாம்.
So as the beginning of God realization, we can see God represented as the wind, the sun, the fire, the moon.
கடவுளை உணர்வதனுடைய ஆரம்ப நிலையா கடவுள் காற்றாகவும் நெருப்பாகவும் நீராகவும் அது மூலமா அவர் பிரதிநிதிக்கிறார் என்றதை உணரலாம்.
But that is not complete realization of God.
ஆனா அது கடவுளை உணர்றதுல முழுமையான நிலை இல்லை.
Complete realization means to understand that I am Atma, He is Paramatma, I am eternally His servant.
முழுமையா உணர்ந்த நிலை அப்படின்னா நான் ஆத்மா, அவர் பரமாத்மா, நான் அவருடைய நித்தியமான சேவகன்ற நிலையை உணர்ந்திருக்கிறது.
So this is all explained by Krishna very mercifully in Bhagavad Gita.
இது எல்லாத்தையுமே கிருஷ்ணரால பகவத் கீதையில கருணையோட தெளிவா விளக்கப்பட்டிருக்கு.
And by Bhagavan Vedvyas more extensively in Srimad Bhagavatam.
பகவான் வியாசதேவர் இதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னும் அதிக விளக்கத்தோட கொடுத்திருக்கார்.
In Kali Yuga, people are very dull-headed.
Kali Yugathile makkal megavum manda buddhi udayavargal.
They think they are very intelligent if they can build a factory.
அவங்க நினைக்கிறாங்க நம்ம தொழிற்சாலை அமைச்சிட்டோம்னா நம்ம பெரிய புத்திசாலின்னு.
But they don't know that the real application of intelligence is to solve all our problems by spiritual cultivation, by getting out of this cycle of birth and death.
ஆனா புத்தி அப்படின்றது நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், அதாவது பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சியிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்காக தான் புத்தி உபயோகப்படுத்தணும்ன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல.
So Krishna has come in Kali Yuga as Chaitanya Mahaprabhu.
அந்த கிருஷ்ணரே இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவா வந்திருந்தார்.
And he has given us the essence of all the Vedas.
அவர் எல்லா வேதங்களுடைய சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கார்.
By chanting the name of Krishna, then we get the fulfillment of all Vedic processes.
கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கிறது மூலமா எல்லா வேதங்களுடைய நோக்கத்தை நம்ம அடைய முடியும்.
So pavanang pavatam asmi of purifiers I am the wind, Krishna says.
தூய்மைப்படுத்துபவர்களில் நான் காற்று அப்படின்னு கிருஷ்ணர் இங்க சொல்றார்.
And practically we can see that.
நடைமுறையில் அதை நம்ம பார்க்கலாம்.
If you have some cloth, some clothing which is smelling bad and you put it in the ladies, they know. You put it in the wind and the wind, then it'll become very fresh smelling.
பெண்களுக்கெல்லாம் அது தெரியும். ஏதாவது துணி வந்து கொஞ்சம் துர்நாற்றம் வீசக்கூடியதா இருந்தது அப்படின்னா அது இந்த மாதிரி காற்றுல உலர வச்சிங்கன்னா அது காற்றுனால தூய்மைப்படுத்துறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
Or if there's some place which is smelling, people have passed urine there, then the wind will evaporate that and purify it.
அல்லது சில இடங்கள்ல மக்கள் வந்து சிறுநீர் கழிச்சிருப்பாங்க, அந்த இடத்த வந்து காற்று வீசி அந்த இடத்தை தூய்மைப்படுத்தும்.
So the wind is a purifier.
அதனால காற்றுன்றது தூய்மைப்படுத்த கூடியது.
That purifies material substances.
அது பௌதிக விஷயங்களை தூய்மைப்படுத்த கூடியதா இருக்கு.
But Krishna Naam, the holy name of Krishna, is the greatest purifier.
ஆனா கிருஷ்ணருடைய நாமமானது, அவருடைய திருநாமமானது எல்லா பௌதிக இருப்பையும் தூய்மைப்படுத்த கூடியது.
That purifies all the dirty things in the heart.
நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் தூய்மைப்படுத்த கூடியது.
We can sit in this windy atmosphere all day and night, but within our heart all the kaam, krodh, lobh, moha, mada, matsarya, that will not be blown away.
இந்த மாதிரி காற்று வீசக்கூடிய இடத்துல நம்ம ராத்திரி பகல உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஆனா நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோக இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போகாது, அதனால தூய்மைப்படுத்தப்பட முடியாது.
But the holy name of Krishna purifies the heart of all dirty things.
ஆனா கிருஷ்ணருடைய திருநாமமானது நம்முடைய எல்லாருடைய இதயங்கள் இருக்கக்கூடிய அழுக்கான விஷயங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது.
சீதோ தர்பண மார்ஜனம், it cleanses the mirror of the heart.
அது நம்முடைய இதயம் என்ற அந்த கண்ணாடியை தூய்மைப்படுத்தக்கூடியது.
So this chanting of Hare Krishna mantra especially, that is the best way to chant the name of Krishna.
இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாரணம் அப்படின்றது கிருஷ்ணருடைய நாம உச்சாரணங்கள் சிறந்த ஒரு வழிமுறையாது.
Krishna has many names.
கிருஷ்ணருக்கு பல நாமங்கள் இருக்கு.
ராம, நிருசிங்க, வராஹ, குர்ம, these are names of the different Vishnu forms.
ராம, நிருசிங்க, வராஹ, குர்ம இதெல்லாம் பகவான் விஷ்ணுவுடைய பல்வேறு நாமங்கள்.
And Krishna himself has so many names.
கிருஷ்ணருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு.
கோபிநாத், கோவிந்த, கோபால், அச்சுத, மாதவ, கேசவ, so many names are there of Krishna.
கோபிநாத், கோபால், அச்சுத, கேசவ இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பல பெயர்கள் இருக்கு.
So these names are all purifying and all pleasing to the devotees to hear.
இந்த நாமங்கள் எல்லாம் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு.
All the names of Krishna, everything is complete in the Mahamantra.
Krishnarude ella naamangalilum inda mahamantram appdinu varumbolude adile mulumai petrukolladu.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Why is this the Mahamantra?
Ye idu mahamantra nu solapadudhu?
Because it means we're calling out. This is the calling out to Krishna.
Ena idu nama Krishnara alaikkrom.
And to his energy. Hara in the vocative case means Hare, that becomes Hare. That means we're calling out, O Radha, O Krishna.
மேலும் அவருடைய சக்தி ஹரா, ஹரான்றத ஹரே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா அப்படின்னும் பொழுது ஓ ராதா ஓ கிருஷ்ணா அப்படின்னு நம்ம ராதா கிருஷ்ணரை அழைக்கிறோம்.
And when we call to Rama, that's also we can think of Raghupati Raghava Raja Ram.
நம்ம ராமன் சொல்லும்போது ரகுபதி ராகவ ராஜா ராம நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்.
ராம இஸ் ஆல்சோ a name for Krishna.
ராமன்றது கிருஷ்ணருடைய நாமமும் கூட.
ராம மீன்ஸ் தி சூப்ரீம் பிளஷர்.
ராம அப்படின்றது உயர்ந்த இன்பம் அப்படின்றது அர்த்தம்.
கிருஷ்ணா மீன்ஸ் ஆல் அட்ராக்டிவ்.
கிருஷ்ணா அப்படின்னா அனைத்தையும் ஈர்க்கக்கூடியவர்.
அண்ட் ராம மீன்ஸ் தி சூப்ரீம் பிளஷர்.
ராம அப்படின்னா உயர்ந்த இன்பம்.
சோ ஆல் தி நேம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா ஆர் கம்ப்ளீட் இன் தி நேம் of Krishna.
கிருஷ்ணருடைய எல்லா நாமங்களும் அந்த கிருஷ்ணன்ற நாமத்தில் முழுமை பெறுது.
கேசவ மீன்ஸ் who has beautiful hair.
கேசவ அப்படின்னா அழகான முடியை உடையவர்னு அர்த்தம்.
கோபிநாத் மீன்ஸ் the lord of the gopis.
கோபிநாத் அப்படின்னா கோபியர்களுடைய எஜமானர்னு அர்த்தம்.
ரிஷிகேஷ மீன்ஸ் the master of the senses.
ரிஷிகேஷ அப்படின்னா புலன்களுடைய எஜமானர்னு அர்த்தம்.
மாதவ மீன்ஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் தி goddess of fortune.
மாதவா அப்படின்னா அதிர்ஷ்ட தேவதனுடைய கணவர் அர்த்தம்.
ஆல் தீஸ் நேம்ஸ் ஆல் தீஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட் இன் தி நேம் ஆஃப் கிருஷ்ணா விச் மீன்ஸ் தி ஆல் அட்ராக்டிவ்.
இந்த எல்லா பெயர்களும் இந்த எல்லா விளக்கங்களும் கிருஷ்ணா என்ற நாமத்தில் முழுமை பெறுது. கிருஷ்ணா அப்படின்னா அனைத்தையும் ஈர்க்கக்கூடியவர்.
சோ வென் வி சாண்ட் ஹரி கிருஷ்ணா வி ஆர் ப்ரேயிங் டு கிருஷ்ணா அண்ட் ஹிஸ் எனர்ஜி ப்ளீஸ் எங்கேஜ் மீ இன் யுவர் சர்வீஸ்.
எப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா உச்சரிக்கிறோமோ அப்போ நம்ம கிருஷ்ணகிட்ட பிரார்த்திக்கிறோம், கிருஷ்ணா தயவு செய்து என்ன உங்க சேவையில ஈடுபடுத்துங்க.
This is the perfect prayer for the bound jivas, those who are bound in this material world.
இந்த பௌதிக உலகத்துல பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு சரியான ஒரு பிரார்த்தனை இது.
We are bound in this material world because we are not serving Krishna.
நாம இந்த பௌதிக உலகத்துல பந்தப்பட்டிருக்கோம் அப்படினா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யாததனால.
And if we serve Krishna, then automatically we are liberated from the material condition.
நாம கிருஷ்ணருக்கு சேவை செய்தோம் அப்படினா அப்ப தானாவே இந்த பௌதிக பந்தத்தில இருந்து நாம விடுபட்டுருவோம்.
So this is the best prayer that we can make.
அதனால நம்மால முன்னைக்கக்கூடிய சிறந்த பிரார்த்தனை அப்படினா இதுதான்.
Oh Krishna, oh energy of Krishna, please engage me in your service.
Oh Krishna re Krishnarudaiya sakthiyai தயவு செய்து என்ன உங்களுடைய சேவையில ஈடுபடுத்துங்க.
மந்திர மீன்ஸ் தட் பை விச் தி மன தி மைண்ட் ட்ரையட்டை இஸ் டெலிவர்ட்.
மந்திர அப்படின்றது மனதை விடுவிக்க கூடியதன் அர்த்தம்.
சோ அட் தி மொமெண்ட் ஆர் மைண்ட் இஸ் அப்சார்ப்ட் இன் ஆல் நான்சென்ஸ் திங்ஸ்.
இப்போ நம்முடைய மனது நிறைய அபத்தமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு.
We have so many material attachments and so many misconceptions.
நிறைய பௌதிக பற்றுதல்கள், நிறைய தவறான கருத்துக்கள் நம்மிட்ட இருக்கு.
We will be delivered from that by chanting the Maha Mantra. Therefore it's called Maha Mantra, the best of all mantras.
நம்ம மகா மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால இது எல்லாத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும். அதனால தான் இது மகா மந்திரம் அழைக்கப்படுது. அதான் மந்திரங்களிலேயே மிக சிறந்த மந்திரம்னு சொல்லப்படுது.
சைதன்ய மகாபிரபு has taught us to chant the மகா மந்திர.
சைதன்ய மகாபிரபு நமக்கு மகா மந்திரத்தை உச்சரிக்க சொல்லி உபதேசிச்சிருக்கார்.
And to understand Krishna from Bhagavad Gita and Srimad Bhagavatam.
மேலும் கிருஷ்ணரை பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில இருந்து புரிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கார்.
This is the most powerful purifying process.
இது மிகவும் சக்தி வாய்ந்த தூய்மைப்படுத்தக்கூடிய வழிமுறை.
If we take to this, we can be completely cleansed of all misconceptions from the very core of our heart.
இத நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படினா நம்ம இதயத்தினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறான கருத்துக்கள்ல இருந்து நம்ம விடுபட்டிருப்போம்.
And it is a very pleasing process.
இது மிகவும் இன்பமா செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையும் கூட.
We don't have to undergo any difficult austerities.
மிக கடினமான தவங்களை புரிய வேண்டிய அவசியம் இல்லை.
Of course, if people want to take this up seriously, then we have to tell them to not eat meat, and some people find that that's a very great austerity.
Kandipa makkal idha theevrama eduthukona appadina avangala maamisam saapida koodadhu nam solluvom adukku makkal vandu adu romba kadinamana oru thavama nenikalam.
But we don't tell people that you just starve to death. We give delicious Krishna prasad.
Ana neenga adu niruthittu irandhu poidunga appadina neenga edhume saapidama irundhinga nu solla varala. அது பதிலா நாங்க ரொம்ப சுவைமிக்க கிருஷ்ண பிரசாதம் கொடுக்கிறோம்.
Which is very pleasing and also very healthy.
அது ரொம்ப இன்பமயமானது அதே சமயத்தில் ஆரோக்கியமானதும் கூட.
So even materially this is a much better way of life for everybody.
பௌதிக ரீதியா பார்த்தாலும் எல்லாருக்குமே இது சிறந்த ஒரு வழிமுறை, சிறந்த முறையான வாழ்க்கை.
It's a funny thing that more and more people in India are eating meat because they think it will make them more healthy.
இந்தியாவில் இன்னைக்கு நாளுக்கு நாள் மக்கள் அதிகம் மாம்சம் சாப்பிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கேளிக்கானதா இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு தப்பான ஒரு எண்ணத்துல இருக்காங்க.
Whereas in the Western countries, people are stopping eating meat because they think it will make them more healthy.
இப்போ மேற்கத்திய நாடுகள்ல வந்து மக்கள் இந்த மாமிச உணவை நிறுத்திட்டு இருக்காங்க.
Definitely for spiritual health, we should take Krishna Prasadam and no other food.
உறுதியா நம்ம ஆன்மீகத்துல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்கொள்ளணும்.
So this is Chaitanya Mahaprabhu's process.
இது சைதன்ய மகாபிரபுடைய வழிமுறை.
Chant Hare Krishna.
Hare Krishna உச்சாரணம் செய்யுங்க.
Follow the instructions of Bhagavad Gita and Bhagavad Bhagavatam.
பகவத் கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதனுடைய உபதேசங்களை பின்பற்றுங்க.
Take delicious Krishna Prasadam.
சுவைமிக்க கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Be purified.
தூய்மை அடையுங்கள்.
Be happy in this life.
இந்த வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இருங்க.
And by this purification of consciousness we will not have to get born again in this material existence.
தூய்மை அடைந்த அந்த உணர்வுல இருக்கும்போது நம்ம மறுபடியும் இந்த பௌதிக இருப்புல ஒரு பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
We can go to Krishna in the spiritual world.
நம்ம கிருஷ்ணர் இடத்துல ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும்.
There is no birth, death, old age and disease.
அங்க பிறப்பு இறப்பு முதுமை வியாதி எல்லாம் கிடையாது.
There is simply eternal bliss in the service of Krishna.
அங்க வெறுமனே நித்தியமான ஆனந்தம் இருக்கு கிருஷ்ணருடைய சேவையில.
Seva, actually you can say kind karya.
கிருஷ்ணருடைய கைங்கரியத்துல.
That's the word which at least in Ramanuja Sampradaya they emphasize this word, personal service.
கிருஷ்ணருடைய தனிப்பட்ட கைங்கரியத்துல நாம் ஈடுபடலாம்.
ஹரே கிருஷ்ண. எனி க்வெஸ்சன் ப்ளீஸ்.
ஏதாவது கேள்விகள் இருந்தா தயவு செய்து நீங்க கேட்கலாம். கேள்விகள், சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள்.
ஹரே கிருஷ்ண.
கேளுங்க, யாரும் தயங்க வேண்டாம்.
No one has any question means you all accept.
யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
So please take up this Krishna consciousness more and more.
அதனால இந்த கிருஷ்ண பக்தியை வந்து நீங்க மேலும் மேலும் அதிகமா தீவிரமா எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.